السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم الذين ينفقون في السراء والضراء والقائمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. وما توفيقي الا بالله عليه توكلت واليه انيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய எல்லாமல் அல்லாஹின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணல பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. அன்பைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா மனித படைப்பை மிக உயர்வான படைப்பாக படைத்திருக்கிறான். மனிதனுடைய அந்தஸ்தும் அவனுக்கு இருக்கிற மதிப்பும் சில நேரங்களிலே பாவமே செய்ய தெரியாத மலக்குமார்களை விட சிறப்பிற்குரியதாக அமைந்துவிடும். மலக்குமார்கள் இறைவனுடைய வழிபாட்டை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு தெரியாது. முழுக்க முழுக்க அல்லாஹ்வை வழிபடுவதிலேயே அவர்களது நேரங்களும் நிமிடங்களும் கழிந்து கொண்டிருக்கின்றன. பாவம் என்பதை அறியாதவர்கள். உயர்வான படைப்பாக இருக்கிற அந்த படைப்பு, அதைவிட மனிதன் உயர்ந்த அந்தஸ்தை பெற்று விடுவான். அல்லாஹ்விடத்திலே மலக்குகளை விட மதிப்பு மிக்கவனாக ஆகிவிடுவான். அதற்கு காரணம், மனித இயல்பு பல்வேறுபட்ட கோணங்களிலே படைக்கப்பட்டிருக்கிறது. நன்மையும் தீமையும் கலந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்ல குணங்களும் தீய குணங்களும் அவனிடத்திலே கலவைகளாக சேர்க்கப்பட்டிருக்கின்றன. மனிதனுக்கென்றே உணர்ச்சிகளும் ஆசைகளும் கோபங்களும் எல்லாமே அவனில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மலக்குமார்களுக்கு அவைகளெல்லாம் கொடுக்கப்படவில்லை. நன்மையை தவிர, நல்லதை தவிர வேறு எதுவும் அவர்களுக்கு இணைக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க இறைவனை வழிபடுவதிலும் அவனை தஸ்பி செய்வதிலும் அவனை துதிப்பதிலுமே அவருடைய குணங்கள் அமைந்திருக்கின்றன. இறைவனுக்கு மாறு செய்கிற சிந்தனை அவர்களுக்கு ஏற்படாது. மனிதனுக்கு தரப்பட்டிருக்கிற உணர்ச்சிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆசைகள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. எதுவுமே கொடுக்கப்படாத ஒரு படைப்பு அது. அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபடுவது என்பது சாதாரணமான விஷயம், அது இயல்புதான். அவர்களால் மாறு செய்கிற சிந்தனை அவர்களுக்கு ஏற்படாது. அதே நேரத்தில் இவை எல்லாத்தையுமே கலந்து கொடுக்கப்பட்டிருக்கிற மனிதன் தவறு செய்வதும் தீய செயல்பாடுகள் அவனிடத்திலிருந்து ஏற்படுவதும் அதற்காக வருந்துவதும் எல்லாமே இயல்பானவை. எனவேதான் அல்லாஹ்வுத்தாலா மலக்குமார்களுக்கெல்லாம் இல்லாத இன்னொரு தனி அந்தஸ்தை மனிதனுக்கு வழங்கி இருக்கிறான். என்னவென்று சொன்னால், எவ்வளவு தவறு செய்தாலும் எவ்வளவு பாவம் செய்தாலும் மன்னிக்குகின்ற அந்த குணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். மனிதர்களுடைய தவறுகளை மன்னிக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். மன்னிப்பதை அல்லாஹ் ஆசைப்படுகிறான், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்புகிறான். இதெல்லாம் மலக்குமார்களிடத்திலிருந்து தவறு ஏற்படுவதில்லை, அதனால் அவர்கள் மன்னிப்பு கேட்பதும் இல்லை, மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையும் இல்லை. அல்லாஹ் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று விரும்ப வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் மனிதனிலே அப்படிப்பட்ட குணங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற காரணங்களால் அவன் தவறு செய்வான். தவறான சிந்தனைகள் அவனுக்கு உண்டாகும், தவறான எண்ணங்கள் ஏற்படும், செயல்பாடுகளிலே தவறுகள் ஏற்படும். இந்த காரணத்தினால் எவ்வளவு செய்கிறானோ அவ்வளவு மன்னிப்பை அல்லாஹ் வழங்குகிறான். பொதுவாக நான் ஆரம்பத்திலே சொல்லுவதுண்டு, மனிதன் மலக்குகளுடைய தன்மையும் மனிதனுக்கு இருக்கிறது, சைத்தானுடைய தன்மையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மிருகத்தினுடைய தன்மையும் மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. மலக்குமார்களுடைய தன்மைகள் மிகைக்கிற போது அவன் இபாதத்தில் ஈடுபடுவான், நற்குணங்களை வெளிப்படுத்துவான், நல்ல செயல்கள் அவனத்திலிருந்து ஏற்படும். நம்ம நாளைக்கு பிறகு தொழுகையாளிகளாக மாறி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த மலக்குகளுடைய உணர்ச்சி நம்மிலே ஏற்பட்டிருக்கிறது என்பது பொருள். அதே நேரத்தில் அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதிலும் தீய செயல்கள் செய்வதிலும் தீய பேச்சுக்கள் பேசுவதிலும் நாம் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் சைத்தானுடைய அந்த உணர்ச்சி நம்மிலே மிகைப்பு பட்டிருக்கிறது என்று பொருள். அதுபோலத்தான் மனிதன் காம இச்சைகளிலும் ஆசைகளிலும் ஈடுபடுகிற போது அது மிருகத்தினுடைய பண்பு, அது மிகைக்கிற போது அவன் அது மாதிரி செயலிலே ஈடுபடுவான். இந்த மூன்றும் கலவையாகத்தான் மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றுடைய குணங்களும் மனிதனிலே இருக்கும். எனவேதான் சில நேரங்களில பழிவாங்குகின்ற குணம் மிருகத்தினுடைய குணம், அது மனிதனிடத்தில் ஏற்படுகிறது. சில நேரங்களில சைத்தானுடைய குணம் மனிதனிடத்தில் ஏற்படுகிறது. இவைகள்லாம் மனிதனுக்கு கலவைகளாக பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் தஆலா இவைகளெல்லாம் மனிதனுக்கு வழங்கிவிட்டு அவன் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், அவன் எந்த உணர்ச்சிக்கு அவன் முக்கியத்துவம் தர வேண்டும், எந்த நேரத்திலே மற்ற உணர்ச்சிகளை அவன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்ற வழிமுறைகளும் அதற்குரிய போதனைகளும் வழிகாட்டுதல்களும் நபிமார்களின் மூலமும் திருக்குறானின் மூலமும் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா மறுமையிலே சுவனம் யாருக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு பட்டியலிடுவான். யாருக்கெல்லாம் சுவனம் கிடைக்கும், அதிலே முதல் நபராக சொல்லப்படுகிற நபர் யார் என்று சொன்னால் முத்தத்தி, யார் இறையச்சம் உடையவர்களோ அவர்களுக்குத்தான் சுவனம் உறுதியானது. இறையச்சம் என்பது எல்லா நிலையிலும் மனிதனுக்கு இருக்க வேண்டும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான், நமது காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான், நமது உணர்வுகளை அவன் அறிகிறான் என்ற அந்த உணர்வு இருக்குமானால் பாவத்தில் ஈடுபடுவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான். தவறான பேச்சுக்கள் தவறான குணங்களை வெளிப்படுத்துவதிலிருந்து அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்வான். இந்த இறை உணர்வும் எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடிய மனிதனுக்குத்தான் இறையச்சம் உடைய மனிதன் என்று சொல்லப்படும். அல்லாஹ் திருக்குறானுடைய ஆரம்பத்திலேயே சொல்லி காட்டுவான், இந்த குரானும் கூட யாருக்கு வழிகாட்டும் என்று சொன்னால் முத்தகீன்களுக்குத்தான் வழிகாட்டும் என்று சொல்லுவான். திருக்குறான் வழிகாட்டக்கூடிய ஒரு நூல், ஒரு வேதம், எல்லாத்துக்குமே அது வழிகாட்டாது. யார் இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அது வழிகாட்டும் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுவான். அது மாதிரி இங்கே சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், சுவனம் முத்தகீன்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் குர்ஆனிலே பல இடங்களிலே முத்தகீன்களுடைய அடையாளங்களை ஆண்டவரே சொல்லி காட்டுவான். அவர்கள் ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிற இறைவன் இந்த வசனத்திலே சொல்கிறான், அல்லதீனா, அவர்கள் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள், யாருக்குமே தெரியாமல் ரகசியமாகவும் செலவு செய்வார்கள், சில நேரங்களிலே தெரிய வேண்டிய நிலைக்கு செலவு செய்வார்கள், பகிரங்கமாக செலவு செய்வார்கள். இரண்டாவது சொல்கிறார், ஒரு காலமீன வாயில் கோபம் வந்தால் அந்த கோபத்தை அவர்கள் அடக்கிக் கொள்வார்கள். இறையச்சமுடைய அடையாளம், இறையச்சமுடைய பண்பு இது. ரகசியமாகவும் பரகசியமாகவும் தான தர்மம் செய்வது, அல்லாஹ்வுடைய வழியிலே செலவு செய்வது ஒன்று. இரண்டாவது, தனக்கு கோபம் ஏற்படுகிற போது அந்த கோபத்தை தன்னுள் அடக்கி விழுங்கி விடுவது. ஒரு காலமீன வாயில் என்று சொன்னால் அப்படியே வாயிலிருந்து தொண்டைக்குள் எப்படி விழுங்கி விடுகிறோமோ அதுபோல கோபத்தை விழுங்கி விடுவது, கோபத்துடைய பாதிப்புகளை காட்டாமல் இருப்பது, அதனுடைய எந்த அடையாளத்தையும் வெளிப்படுத்தாமல் இருப்பது. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், ஆஃபீனானின் நாஸ், மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னித்து விடுவார்கள். இறையச்சமுடையவர்களது குணம் இது. என்னதான் அவர்களுக்கு தீமைகள் செய்திருந்தாலும் துரோகம் இழைத்திருந்தாலும் அவர்களை மன்னித்து விடுவார்கள். இப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவார். சுவனம் யாருக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது? முத்தக்கியன்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முத்தக்கியன்கள் இந்த பண்புடையவர்களாக இருப்பார்கள். பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செலவு செய்வர்களாக இருப்பார்கள். கோபத்தை விழுங்குபவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்திலே மனிதர்கள் செய்கின்ற பிழைகளை மன்னிப்பவர்களாக இருப்பார்கள். இவர்களை அல்லாஹ் முஹ்சினீன் என்று சொல்கிறான், நல்லவர்கள் என்று சொல்கிறான். இப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த கோபம், இந்த கோபத்தை பற்றி தான் நாம் இங்கே பேச இருக்கிறோம். பொதுவாக மனிதனுடைய இயல்புகளிலே குணங்களிலே முக்கியமானது கோபம். கோபத்தை தவிர்த்திருக்கவும் முடியாது, கோபப்பட வேண்டும். அதே நேரத்தில் எதற்காக கோபப்படுகிறோம் என்று யோசிக்கவும் வேண்டும். சில பேருக்கு சட்டுன்னு கோபம் வந்துடும், சில பேருக்கு அது கழிச்சுதான் கோபம் வரும். ஆனா இந்த மாதிரி சொன்னானே அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு கோபம் வரும். ஆனால் சில பேர்களுக்கு பேசுகிற போது சட்டுன்னு கோபம் வந்துடும். இது மிகப்பெரிய ஒரு தீமையான குணம். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஷைத்தான் நம்மை அவனுடைய கைக்குள் கொண்டு வருவதனுடைய சந்தர்ப்பங்கள் இரண்டே இரண்டு சந்தர்ப்பங்கள் தான். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பலகீனம், வீக்னஸ் என்று சொல்லுகிறோமே, அது ஷைத்தானுக்கு பயன்படுகிற சந்தர்ப்பங்கள் இரண்டே இரண்டு. ஒன்று, நாம் கோபப்படுகிற போது அவன் தன்னுடைய வலைக்குள் நம்மை நல்ல சிக்க வைத்து விடுவான். இரண்டாவது, நாம் எதுக்காவது ஆசைப்படுகிற போது, ஏதாவது பொருளுக்கு ஆசைப்படுகிறோம் அல்லது பதவிக்கு ஆசைப்படுகிறோம், பணத்திற்கு ஆசைப்படுகிறோம், ஒரு பெண்ணுக்கு ஆசைப்படுகிறோம், இது மாதிரி இந்த உலகத்துடைய பொருட்களின் மீது ஆசைப்படுகிற போது ஷைத்தான் நம்மை அப்படியே அவனுடைய வலைக்குள் சிக்க வைத்து விடுவான். அதிகமாக மனிதர்கள் ஷைத்தானுடைய வலையில் சிக்குவது இந்த இரண்டு சந்தர்ப்பங்களில் தான். எனவேதான் கோபத்தை பற்றி அவ்வளவு எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்மிலே வந்து ஒரு மனிதர் கேட்டார், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அன் ரஜுலன் காலல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஸினி, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி அலைஹி வந்து, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்டார். காலல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா தவல கோபப்படாதே என்று சொன்னார்கள். அவர் திரும்பவும் கேட்டார், சரி வேற ஏதாவது உபதேசம் செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதே என்று இரண்டாவது முறையும் சொன்னார்கள். அவர் கேட்ட போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதே என்று ஒரு வார்த்தையை தவிர வேறு எந்த உபதேசமும் அவருக்கு செய்யவில்லை. அவர் சொல்கிறார், ஃபபகர்து ஹீன கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படாதே என்று சொன்ன அந்த வார்த்தையை நான் பலமுறை சிந்தித்து பார்த்தேன். அப்போது எனக்கு விளங்கியது, இந்த கோபம் தான் அனைத்து தீமைக்கும் தாய், அனைத்து தீமைகளும் ஒன்றிணைந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு செயல் கோபம். கோபத்தால் பெரும்பாலும் நன்மை ஏற்படாது, தீமைதான் விளையும். கோபத்தின் காரணமாக ஆண்டாண்டு காலங்களாக குடும்ப உறவை பிரித்து வாழ்கிறோம். அதனால் குடும்ப உறவை பிரித்து வாழ்கிற காரணத்தினால் எவ்வளவு கஷ்டம் இருக்கிறது, பாதிப்பு இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு விளங்குவதில்லை. ஒரு சொல், அந்த கோபமான நேரத்தை வெளிப்படுத்திய ஒரு சொல் குடும்பத்தை பிரித்து விடுகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியிலே விவாகரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. தந்தைக்கும் பிள்ளைக்கும் மத்தியிலே, நான் இறந்தாலும் கூட நான் மரணித்தாலும் கூட நீ என்னுடைய ஜனாசாவை தூக்கக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு கொண்டு போய் தள்ளிவிடுகிறது. எத்தனை எத்தனை விஷயங்கள், அந்த கோபத்தை அடக்கி அதை விழுங்கிக் கொண்டால் இவ்வளவு பாதிப்பதில் ஏற்படாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட மாட்டார்கள். ஏதாவது சில சந்தர்ப்பங்களிலே அரிதாக ரசூலுல்லாஹ்வுக்கு கோபம் ஏற்பட்டிருக்கும். எதற்காக கோபப்படுவார்கள் என்று சொன்னால், ஆயிஷா நாயகி சொல்வது போல, தன்னுடைய சொந்த விஷயத்துக்காக வேண்டி யாரின் மீதும் ரசூலுல்லாஹ் கோபப்பட்டதில்லை. ஏதாவது மார்க்கத்திற்கு விரோதமான செயல் நடக்கிற போது கோபப்படுவார்கள். ஒரு மனிதர் ரசூல் சொல்லி காட்டுகிறார், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி, இறுதி நபி என்பதை அறிவதற்காக வேண்டி நான் பல சோதனைகளை நான் ஏற்படுத்தினேன். எல்லா சோதனைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்று விட்டார்கள், ஜெயித்து விட்டார்கள். ஜெயித் இப்னு சாதனா என்று சொல்லுகிற அந்த மனிதர் முந்தைய வேதங்களை படித்திருக்கிறார். அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், கடைசியாக வருகின்ற தூதர் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளில் ஒன்று, அவருக்கு கோபம் ஏற்படாது. கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்து கொண்டே இருக்கிற போது நமக்கெல்லாம் ரெண்டாவது செஞ்ச பொறுத்துக்கிட்டேன், மூணாவது செஞ்ச எப்படி பொறுக்க முடியும் என்றுதான் கேட்போம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு இருக்கிறது அது நேர் எதிரானது. ஒரு தீமையான ஒரு ரசூ பிடிக்காத ஒரு செயல் செய்கிற போது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருப்பார்கள், திரும்பவும் செய்கிற போது அதை விட பொறுமையாக இருப்பார்கள், திரும்பவும் செய்கிற போது அதை விட பொறுமையாக இருப்பார்கள். ஒரு மனிதர் தனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்ய 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 அவர்களது பொறுமைதான் அதிகரிக்குமே தவிர கோபம் அதிகரிக்காது. இந்த பண்பு முந்தைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவரிடத்தில் இருக்கிறதா என்று யோசி தெரிவதற்காக வேண்டி அவரோடு நான் நெருங்கி பழகினேன். அப்போது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யூத மதத்தைச் சேர்ந்தவர். இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி இந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தினேன். ரசூலுல்லாஹ்வோடு நான் நெருங்கி பழகினேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னேன், ஏதாவது கடன் கிடன் அவசியப்பட்டுச்சுன்னா என்று கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். அது சிலருடைய பண்பு, கேட்காமலேயே ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் அந்த நேரத்தில் உதவி செய்யறேன், கடன் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் நான் கடன் தருவதாக சொன்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. சரி, இந்த மனிதர் தான் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி அவரிடத்திலே அறுவடை காலத்திலே தருவதாக சொல்லி கொஞ்சம் பேரித்த மலங்களை கடனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக் கொண்டார்கள். பெற்றுக்கொண்ட பிறகு அறுவடை காலம் இன்னும் வரவில்லை. கொஞ்சம் நெருக்கமான அறுவடை காலம் வருவதற்கு முன்னதாகவே அந்த மனிதர் ரசூலுல்லாஹை கோபப்படுத்தும் என்பதற்காக வேண்டி அவர் புறப்பட்டு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு அங்கிருந்து திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே நான் பெருமானார் அவர்களிடத்திலே போய் கேட்டேன், நான் உங்களுக்கு நான் கடன் கொடுத்தேன் அல்லவா, அதை திருப்பி கொடுங்கள் என்று கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதுக்குதான் என்ன நாள் இருக்கிறது, தவணை வரவில்லையே, அறுவடை காலம் வந்துவிட்டால் தருவதாகத்தானே சொன்னேன் என்று கேட்டார்கள். உடனே நான் சொன்னேன், இந்த அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்களுக்கு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க மனசே வராது என்று சொன்னேன். ஒரு மனிதருக்கு அவரை பத்தி சொன்னா சரி, அவங்க அம்மாவை பத்தி சொன்னா பாப்பாவை பத்தி சொன்னா சும்மா இருப்பாங்களா? உங்க ஊருக்காரங்களே இப்படிதான் சொன்னா சும்மா இருக்குமா? ரோஷம் வருமா வராதா? உங்க குடும்பமே இப்படிதான் என்று சொன்னால் அப்துல் முத்தலிபு மக்காவில மிக செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர், அவரை சொல்லி ரசூலுல்லாஹ்வை குத்தி காட்டுகிற போது ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் ஏற்பட்டிருக்க வேண்டும். அங்கே பக்கத்திலே இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது இவர் சொன்ன வார்த்தை. அந்த மனிதரை பார்த்து சொன்னார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்றவர்களும் என்னை படிப்பார்கள் என்ற பயம் எனக்கு இல்லை என்று சொன்னால் உன் தலை இப்பவே பூமியில் உருளும் என்று சொன்னார். என்ன வார்த்தை சொல்லிவிட்டாய், யாரை பார்த்து சொல்றேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்நாளுடைய தலை இப்போது பூமியில உருள வைத்திருப்பேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர்ரல்லாஹு தஆலா அவர்களை அமைதிப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ்வை பத்தி யாராவது சொன்னா கோபம் வரணும், அது மார்க்கம், அது ஈமான். ரசூலுல்லாஹ்வை பத்தி நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு ஒன்னும் வராதுன்னு சொன்னா ஈமான் பலகீனமாக இருக்கிறது என்று பொருள். நீ என்ன வேணாலும் சொல்லு, ரசூலுல்லாஹ் ஒரு போஸ்ட்மேன் சொல்லு, ரசூலுல்லாஹ் தப்பு செய்வாரு சொல்லு, சிரிக்கு வைப்பாருன்னு சொல்லு, நான் கேட்டுக்கிட்டு பேசாம இருக்கிறேன்னு சொன்னா அது மூமியனுடைய அடையாளம் அல்ல. ஒவ்வொரு சஹாபியும் ரசூலுல்லாஹ்வை பத்தி ஏதாவது சொல்லப்படுகிற போது ஆ தெரிந்திருக்கிறார்கள், வாழை உடனே அவருடைய கருத்துக்கு நேராக கொண்டு போயிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்காவிட்டால் அவர்களை கொலை செய்திருப்பார்கள். அது ஈமானுடைய பலம், அது ஈமானுடைய பவர். இன்னைக்கு நடைபெற்று கிடையாது, 90% கிடையாது. கேரளாவில ஒரு சம்பவம் நடந்தது. டீ கடையில உட்கார்ந்து டீ சாப்பிட்டுருக்கிறாங்க. ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் பத்தி ஏதோ பேச்சு வந்தது, ஏதோ தப்பா சொல்லிட்டாரு. உடனே அங்கிருந்த ஒரு முஸ்லீம் கையில கிளாஸோடு டீ குடித்துக் கொண்டிருந்த மனிதர் அந்த கிளாஸும் கையுமா வச்சு அவன் கன்னத்தில் ஒரே அற, கன்னம் கிழிந்து விட்டது, ரத்தம் தர தரத்தில் நின்று ஓடுகிறது, கடைசியில பிரச்சனையாகிவிட்டது, காவல் நிலையத்துக்கு போய்விட்டது. அப்ப போலீஸ்காரன் கேட்கிறான், எதுக்குப்பா நீ அவரை அடிச்ச, டீ கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தோம், அப்ப நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவன் பேச்சு எடுக்கிறான். எடுக்கும் போதே இவர் சொல்றாரு, அந்த வார்த்தை இங்க சொன்னா இங்கேயும் அடிப்பேன் அப்படிங்கிறாரு. உடனே போலீஸ்கார இவரு மிரட்டுறாரு, என்ன இந்த இடத்துல வந்து இப்படி பேசுற அப்படி. ஆமா, ரசூலுல்லாஹ் பத்தி பேசினா அது எந்த இடமாக இருந்தாலும் அடிப்பேன். நீர்தேசனாலும் அடிப்பேன் என்று சொன்னார். பெருமானார் சல்லாசனை பற்றி பேசப்படுகிற போது எவ்வளவு ரோசம் இருக்குது என்று பாருங்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம டிவி முன்னாடி உட்கார்ந்து கேட்கிறோம், அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம், நமக்கு எந்த ரோசமும் ஏற்படுவதில்லை. இங்க பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மனிதர் அப்படி சொன்ன போது உமர் அல்லாஹ் தஆலா ரோசப்பட்டு கோபப்பட்டு அந்த மனிதரை வாளை உருவி இவங்க எல்லாம் என்னை கொலை சொல்ல மாட்டாங்க சொல்லி இருந்தா நான் உன்னுடைய தலையை பூமியில் உருள வைத்திருப்பேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமைதிப்படுத்தி உமரே இப்படி சொன்னார்கள், நானும் இவரும் உம்முடைய இந்த கடனுடைய விஷயத்திலே இதல்லாத ஒன்றை நாங்கள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விடுங்கள், அதற்கு மேலாக 20 படி மரக்கால் பேரிட்டவளத்தையும் அவருக்கு அதிகமாக கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது அந்த மனிதர் செய்தவன் சாரா என்று சொல்கிற மனிதர், யார் ரசூலல்லாஹ், நான் உங்களை சிரமப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் கேட்கவில்லை, உங்களது குணம் ஏற்கனவே தௌராத்திலே படித்திருக்கிறேன், அதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு கடன் கொடுத்தேன், அறுவடை காலத்திற்கு முன்னதாக வந்து கேட்கவும் செய்தேன் என்று சொல்லிவிட்டு அங்கேயே சஹாதத்து கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பண்பு கோபத்தை மூட்ட மூட்ட அவர்களுக்கு பொறுமை ஏற்படும் என்பதைத்தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அதுபோலவே யாரு கோபப்பட்டாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கோபப்படும்படி கோபத்தை அடக்கும்படி சொல்வார்கள். ஹதீஸை எப்படி சொல்லி காட்டுகிறார்கள், லைஸ ஸரீர பிஸ்ராதி, வீரன் என்பவன் பிறர்களை மல்லு கட்டி அவர்களை வீழ்த்தி அவர்களிடத்திலிருந்து வெற்றி பெறும் வீரன் அல்ல. நல்ல தனகாத்திரமான உடல் இருக்கிறது, யார வேணாலும் அடிக்கலாம், யார வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். சில பேருக்கு உடம்பு இருந்தா அந்த தைரியம் வரும், சில பேருக்கு பணம் இருந்தா தைரியம் வரும். அது மாதிரி ஒருத்தர் அடிச்சு கீழே தள்ளி அவர் மேல உட்கார பெரிய வீரன் அல்ல. இன்னமா சரியதுள்ளது எவ்வளவு நம்சங்கள், கோபம் வருகின்ற நேரத்தில் அந்த கோபத்தை அடக்கி விழுங்குபவன் தான் வீரன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை அடக்கணும், அதை அடக்கிற சக்தி உனக்கு இல்லை என்று சொன்னால் நீ கூலை. கோபம் வருகிற போது அந்த கோபத்தை அடக்கக்கூடிய தன்மை இருந்தால் தான் அது வீரம். அந்த கோபத்தை அடக்குகிற அந்த நிலை இல்லைன்னு சொன்னால் நம்மளையே நாம கட்டுப்படுத்த முடியல, நம்மையே நம்ம வந்து அடிமைப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் அங்கே எங்கே வீரம் இருக்கிறது. எனவேதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டினார்கள். அப்துல்லா பின் உபை பின் சலூல் என்று சொல்லுகிற முனாஃபிக்குகளுடைய தலைவர், ரசூலுல்லாஹின் மீது கடுமையான வஞ்சம் கொண்டவர், எந்த சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் இடையூறு செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்தவர், முனாஃபிக்கு என்கின்ற அந்த ஒரு குரூப்புக்கே தலைவராக இருந்தவர். ஆனால் அவருடைய மகன் அப்துல்லா என்பவர் முஸ்லீமாக இருந்தார், சஹாபியாக இருந்தார், அவர் ஆசைப்பட்டார் தன்னுடைய தந்தை இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அவன் இஸ்லாத்துக்கு வரல. ஒரு நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல யாரோ கொஞ்சம் பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதை குடித்து விட்டு பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்க கொடுத்த அந்த மிச்சப்பால் எனக்கு கொடுங்க என்று கேட்டார். என்ன அப்துல்லா, என்ன காரணம் சொன்னார், இல்ல இந்த மிச்சப்பால கொண்டு போய் எங்க தந்தைக்கு கொடுத்தால் உங்களுடைய பால் அந்த மிச்ச பாலை குடித்த அந்த வர்க்கத்தால் அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விடலாம், அவர் நல்ல வழிக்கு வந்து விடலாம். எப்படி இருந்திருக்கிறார்கள் பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கி வைத்த அந்த பாலை குடித்தால் கொடியோனும் கூட இஸ்லாத்திற்கு வந்துவிட முடியும், அவனுக்கு கூட ஹிதாயத்தை கிடைக்கும் என்ற காரணத்தினால் நான் ஆசைப்படுகிறேன் யார் ரசூலுல்லாஹ், அது கொடுத்தீங்கன்னா என்னுடைய தந்தைக்கு நான் கொண்டு போய் கொடுப்பேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து அனுப்பினார்கள். அது நேர தந்தையிடத்திலே போனார், தந்தையிடத்திலே போய் இந்த பாலை குடிங்கன்னு சொல்லி சொன்னார். இது என்ன பால் என்று கேட்டார். சொன்னார், நான் ரசூலுல்லாஹி அவர்களிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், இதை குடிங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை தருவான் என்று சொன்ன போது அப்துல்லா பின் உபை பின் சலூல் சொன்னார், இந்த பாலை கொண்டு வந்திருக்கிறதுக்கு பதிலா உன்னுடைய தாயுடைய மூத்திரத்தை கொண்டு வந்தால் அது இடத்துல சிறப்பாக இருந்திருக்கும் என்று சொன்னார். கடுமையான வார்த்தை, பெருமானார் சல்லாசனுடைய அவர்கள் மிச்சப்படுத்திய பால் எவ்வளவு புனிதமானது, இதை விட அவருடைய தாயாருடைய மூத்திரம் என்னிடத்தில் மேலானது என்று சொன்ன போது அவருக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது. அங்கே ஒன்றும் சொல்லவில்லை, நேராக ரசூலுல்லாஹ் இடத்திலே வந்த தந்தையை கொள்வதற்கு நமக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். எப்போ உங்களை துச்சமாக இழிவாக அவர் கருதிவிட்டார், அவர் வாழ்வதற்கு தகுதியற்றவர், அவரை கொலை செய்வதற்கு கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவன் அவ்வளவு பெரிய துரோகம் செய்தவன், என்னால் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தலாம் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அமைதிப்படுத்தினார்கள், அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, அது நமக்கு தகுமானதல்ல, பொறுமையாக இருங்கள், பொறுமையை கடைபிடிங்கள் என்று அவருக்கு போதித்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் கோபத்தை அடக்கி பிறர்களையும் கோபத்தை அடக்குகின்ற சூழ்நிலையை தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களே ஒருவர் ஒரு அடிமையை அடித்துக் கொண்டிருந்தார். கோபம், கடுமையான கோபம், சில நேரத்தில் கோபம் வந்தா கண்ணு மூக்கெல்லாம் அடிப்போம், யார் இருக்காங்கன்னா பார்க்க மாட்டோம், கோபம் வந்துருச்சு அடிச்சுட்டேன்போம், கோபம் வந்துருச்சு திட்டிட்டேன்போம், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த எந்த மாதிரியான ஆளுகளுக்கு மத்தியில் இருக்கிறோம் என்றெல்லாம் யோசிக்க மாட்டோம். அது மாதிரி அவர் அடிமை ஏதாவது தவறு செய்து விட்டால் அதற்காக இவர் தெருவில் போட்டு அடிக்கிறார், சுற்றி இருப்பவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய கோபம் அடங்காத கோபம், சொல்லுகிறார், யாரு பார்க்கிறா யாரு நிக்கிறாள் எல்லாம் எனக்கு கவனத்துல வரல, கோபம் தான் அங்கே நிகழ்த்திருந்தது, போட்டு அடித்துக் கொண்டே இருந்தேன். அந்த நேரத்தில் எனக்கு பின்னால் இருந்து என்னுடைய பெயரை சொல்லி ஒருவர் அழைத்துக் கொண்டிருந்தார். இரண்டு மூன்று தடவை கூப்பிடுகிறார், கூப்பிட்டா இவருடைய காது விழவே இல்லை, அந்த அளவுக்கு அவருடைய அறிவை அது தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கிறது. திரும்ப திரும்ப அழைப்பு, இவர் பதில் சொல்லல, இவ்வளவு நேரம் யாரு கூப்பிடறான்னு சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அவர் இப்படி அடிக்கிறீங்க, அந்த மாதிரி தவறு செய்துட்டார் அடிக்கிறேன், ஒன்றை கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களிடத்திலே பணி செய்யக்கூடியவர்கள் உங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் ஒரு தவறு செய்வதன் காரணமாக நீங்கள் உங்களுக்கு சக்தி இருக்கிறது பலம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அவர்களை அடித்தால் உங்களை விட அதிக சக்தியும் பலமும் வாய்ந்தவன் இடத்திலே நீங்கள் நிற்க வேண்டியிருக்கும், அவனுடைய தண்டனையிலிருந்து நீங்க தப்ப முடியாது, அவன் தண்டித்து விட்டால் அதை உங்களால் தாங்க முடியாது. இன்றைக்கு அவர் உங்களுடைய அடிமை இப்படி செய்கிறார் என்பதற்காக நீங்கள் அடித்து விட்டீர்கள், உங்களை விட சக்தி வாய்ந்த அல்லாஹ்வுத்தால அதற்காக உங்களுக்கு தண்டனை கொடுத்தால் உங்களால் தாங்க முடியுமா என்று சொன்ன போது அவர் அப்படியே அவருடைய கோபம் கீழே இறங்கிவிட்டது. யார் சொல்லல்லா, நான் செய்த தவறுக்காக அவரை நான் உரிமை விட்டு விடட்டுமா என்று கேட்டார். அதுதான் தகுந்தது என்று சொல்லலாம் சொன்னார்கள். அந்த இடத்திலே அவரை உரிமை விட்டு விட்டார். அன்புக்குரியவர்களே, நான் கோபம் வந்தா நான் என்ன பேசுறோம்னு தெரியாது, கடைசியில கோபத்தினால பேசிட்டோம்னு சொல்லுவோம். கோபத்தை அடக்கிற அந்த நிலையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னைக்குமே கோபம் நன்மையை ஏற்படுத்தாது, கோபத்திலேயே நாம் எடுக்குகின்ற முடிவு நல்லதாக இருக்காது. எனவேதான் ஓம்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லா அலி அவர்கள் தன்னுடைய நீதிபதிகளுக்கெல்லாம் தபால் எழுதுகிற போது ஒரு செய்தியை அனுப்புவார்கள், கோபமாக இருக்குகின்ற நேரத்திலே தீர்ப்பு கொடுக்காதீர்கள், அந்த தீர்ப்பு என்ன ஆயிடும், தவறா போயிடும். இன்றைக்கு கூட சில நீதிமன்றங்களிலே அந்த வார்த்தை எழுதி வைத்திருப்பார்கள், உமர் பின் அப்துல் அசீஸ் அவருடைய பெயரை போட்டு கோபமான நேரத்திலே தீர்ப்பு வழங்கக்கூடாது என்ற வார்த்தை எழுதியிருப்பார்கள். கோபத்தில் ஏற்படுகிற அந்த நாம் செய்கிற முடிவு நல்லதாக ஒருபோதும் இருக்காது. எனவே அதை அந்த நேரத்திலே விட்டுவிட்டு நீதமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் நிதானம் தேவை, கோபம் வருகிற போது அந்த கோபத்தை அடக்கிக் கொள்கிற சுபாவம் தேவை. ஒரு காலமையினர் ஆயுது என்று சொல்லுகிற போது ஏதோ முடியல அதனால வந்துட்டேன் அப்படிங்கிற நிலை இல்லை. இங்க உதாரணத்திற்கு நமக்கு மேல உள்ளவர், நம்முடைய முதலாளியோ அல்லது கொஞ்சம் சக்தி வாய்ந்தவர் கோபப்பட்டு ஏதாவது பேசுறார் சொன்னா அந்த நேரத்தில் பொறுமையாக இருப்பது கோபத்தை அடக்குவதல்ல, அது கோபத்தை அடக்குவதாக ஆகாது. நமக்கு கீழ் உள்ளவர், நம்மிடத்தில் வேலை செய்யக்கூடியவர் அல்லது நமது குடும்பத்தில் நமக்கு கீழ் உள்ளவர்கள் ஏதாகிலும் கோபப்படுத்துகிற போது அந்த நேரத்திலே கோபத்தை நாம் அடக்கிக் கொள்கிறோமே, அந்த கோபம் தான் கோபத்தை அடக்குவதாக ஆகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லிக் காட்டுகிறார்கள், அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளிலே மன் கல்லம ஹைலன் வஹுவ காதிரன் அலா யன்ஃபிரஹு, யாரு தன்னுடைய கோபத்தை கோபம் வந்து விட்டால் பழிவாங்கும் என்று உணர்வு வந்துவிடும். கோபம் வந்துருச்சுன்னு என்ன செய்வோம், எப்படியாவது அவனை பழி வாங்கணும், எப்படியாவது அவனை தீர்த்து கட்டணும் அல்லது கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். ஒரு மனிதருக்கு கோபம் வந்தது, அந்த கோபத்தை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தியும் இருக்கிறது, அப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற நிலையில அவர் அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டார் என்று சொன்னால், கியாமத் நாளிலே படைப்பினங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த நாளையிலே அல்ல அவரை மட்டும் அழைப்பார். யார் சக்தி இருந்தும் அந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு அதன் மீது பழிவாங்காமல் விட்டுவிட்டாரோ அந்த மனிதரை அல்ல அழைப்பான். எதுவரையிலும் என்று சொன்னால் அத்தா யுகையோ மின் ஐயில் மின் ஐயில் ஹோரிஷாக அவரை அழைத்து சுவனத்தை கண்ணிகளான ஓரில் ஈன் என்று சொல்லுகிற கன்னி பெண்கள் அங்கே வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொல்லுவான், இதை உனக்கு யாரு விருப்பமோ அவரை நீ தேர்வு செய்து கொள் என்று சொல்லுவார். மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க இருக்கிற இடத்தில் ஓரில் இருப்பார்கள், அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவர்கள் தான் அவர்களுக்கு ஜோதி. ஆனால் கோபத்தை அடக்குகின்ற மனப்பான்மை உள்ள மனிதன், சக்தி இருந்தும் கோபத்தை விழுங்கிக் கொண்டவன், அதன் மீது எந்த தொடர்ச்சியான செயலும் ஈடுபடாதவனை அல்லாஹ் கியாமத்தினாலேயே அழைத்து அவனுக்கு கொடுக்குகின்ற கௌரவம் என்ன தெரியுமா? அந்த ஊழியன்களிலே யாரை நீ விரும்புகிறாய் அவனை தேர்ந்தெடுத்துக் கொள் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இவ்வளவு மதிப்பு அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே நமக்கு ஏற்படுகிற அந்த சுபாவம், அது சைத்தான் நம்மை அவனுடைய வலையிலே சிக்க வைக்கின்ற தருணம் அது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், கோபம் என்பது உஷ்டத்தினால் வருபவை. அந்த உஷ்டம் நாரினால் சைத்தான் வந்து நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுடைய பண்பு கோபப்படுவது. மனிதர்களுக்கு அது மாதிரி சைத்தானுடைய பண்பு வந்துவிட்டால் நெருப்பை எப்படி தண்ணீர் அணைத்து விடுகிறதோ அதுபோல் ஒழுவு செய்து கொள்ளுங்கள், ஒழுவின் மூலமாக கோபத்தை அடக்க முடியும். அது மட்டுமல்ல, கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக அவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி ரஜீம் என்று சொல்லிவிட வேண்டும், எந்த இடத்துல இருந்தாலும் சரி. ஏன்னா கோபம் வர நேரத்தில் கரெக்டா அவன் நிற்பான், அதை நம்மை தூண்டி விடுவார். அவனிடத்திலிருந்து உடனடியாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த கோபம் அடங்கவில்லை என்று சொன்னால் ஒழுவு செய்த கையோடு இரண்டு ரக்காத்து தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டிவிட வேண்டும். கோபம் வந்துவிட்டால் பேசக்கூடாது. இதெல்லாம் இஸ்லாம் சொல்லித்தருகிற தகவல். சலசாலை சொல்கிறார்கள், உனக்கு கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால் பேசாதே, வாய் மூடி இருந்துவிடு, பிரச்சனையே வராது. உட்கார்ந்து கோபம் வந்தா எந்திரிச்சு நின்று, நின்ன நிலையிலே கோபம் வந்தால் உட்கார்ந்து விடு, உட்கார்ந்த நிலையிலே கோபம் வந்தால் படுத்து விடு என்று சொன்னார்கள் பெருமானார் சலசால சமயம். அந்த நிலை மாறிவிட்டால் அந்த உடலுடைய அந்த அசைவுகள் மாறுகிற போது அந்த சுபாவம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிலையிலும் கோபத்தை அனுமதிக்க கூடாது. அப்படி கோபத்தினால் வருகின்ற வார்த்தைகள் மிகப்பெரிய அளவிலே பாதிப்பை ஏற்படுத்திவிடும், உறவுகளை முடித்துவிடும், மிகப்பெரிய சங்கடங்களை ஏற்படுத்திவிடும். எனவேதான் இவ்வளவு தகவல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். எனவே மனிதனை சில நேரங்களிலே பைத்தியக்காரனாக கூட ஆக்கிவிடும். அந்த நேரம் கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால் பைத்தியக்காரனாக கூட ஆக்கிவிடும். சமீபத்திலே பத்திரிகையில ஒரு செய்தியை படித்திருப்பீர்கள், லண்டனில அல்லது வேற ஏதோ ஒரு நாட்டிலே ஒரு 14 வயது சிறுவன் 11 வயது தங்கச்சியை கொன்று விட்டான். எப்படி கொண்டு இருக்கிறான் சொன்னால், அவள் போட்டிருந்த அந்த சால் அதை கழுத்திலே இறுக்கி கொன்று விட்டான். கொன்று விடுகிற அளவுக்கு இறுக்கி இருக்கிறான். அவன் எவ்வளவு கோபப்பட்டிருப்பான், வயசு 14 தான் ஆகுது. என்ன நடந்தது என சொன்னால், அந்த இருவர்களும் பாட்டிய வீட்டுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்கே உள்ளவர்களிடம் அந்த தங்கை கையெழுத்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி சொல்லியிருக்கான், சொல்லி கிண்டல் பண்ணியிருக்கான். இதை பொறுத்து கொள்ளாத அந்த சிறுவன் அந்த ஆள் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி என்னை கேவலப்படுத்தி விட்டாய் என்று சொல்லி கழுத்திலே துண்டை நெருக்கி அவளை கொன்று விடுகிற அளவுக்கு நெருக்கி இருக்கிறான். அவள் கொலை செய்யப்பட்ட பின்னால் அவன் என்ன செய்தான் சொன்ன, கதவை தாளிட்டு விட்டு யாருமே வீட்டில் இல்ல உட்கார்ந்து விட்டான். அதுக்கு பிறகு கதவை தட்டினா திறக்கல, அப்புறம் உடைத்து பார்த்தபோதுதான் அந்த சிறுமி பிணமாக கிடக்கிறாள். அந்த சிறுவனை நீதிமன்றம் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறது. இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்று சொன்னால், அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்தாத காரணங்கள். சிறுவர்களுக்கு கூட அப்படி கோபம் வருது, சின்ன பசங்களுக்கு கோபம் வருது. நான் கேட்பேன், இந்த வயசுல என்ன போனக்கு கோபம்னு கேட்பேன், 7 வயசு 8 வயசுல அவங்க அப்படி சொல்லியே வருது மூக்கல கோபம். இப்படி எல்லாம் சிறுவர்களுக்கும் நாம் அப்படி அந்த உணர்வுகளை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது, அதை கட்டுப்படுத்த வேண்டும். எவ்வளவு கோபத்தை அடக்கிக் கொள்கிறோமோ அவ்வளவு நன்மை நமக்கு பின்னால் எதிர்நோக்கி இருக்கிறது என்று பொருள். இவைகளை கவனத்திலே வைத்து நமது கோபங்களை நாம் மென்று விழுங்கி இறையச்சமுடையவர்கள் என்ற அடையாளத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹால் அதற்குரிய தௌஃபிக்கை நம் அனைவருக்கும் தந்துடுவானாக. கேட்ட அந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல ஒழுங்கு.